The following is the temple opening address, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on May 9, 1969, in Columbus, Ohio.
Pinvarum, Koil Therapu Vila Upanasam Vadangiyavar, Devathiru A. Sa. Bhaktivedanta Swami Srila Prabhupada, 1969 Varadam, May 9th Thethi, ஒகாயோவின் கொலம்பஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
So, bass there, the hot heart of Vedic literature. Formerly, there was only one Vedic literature known as Atharva Veda.
வியாசதேவர் வேத இலக்கியங்களின் ஆசிரியர். முற்காலத்தில் ஒரே ஒரு வேத இலக்கியம் தான் இருந்தது, அது அதர்வ வேதம் அறியப்பட்டது.
இந்த அதர்வ வேதா கிருஷ்ணாஸ் நேம் இஸ் தேர் அண்ட் ஹி இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி சன் ஆஃப் தேவ.
அதர்வ வேதத்துல கிருஷ்ணருடைய பெயர் இருக்கு, அவர் தேவகியோட புத்திரன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு.
சில ஜீவகோஸ்வாமி ஹஸ் கோட்டட் from Atharva Veda in his commentary on Brahma Samhita.
Brahma Samhita kana vyakyanathile Srila Jiva Goswami Atharva Vedathil irundhu merkol kaatti irukkar.
So Atharva Veda is the original Veda. Then back there, before the beginning of this age, Kali Yuga,
anala அதர்வ வேதம் தான் ஆரம்பத்தில் இருந்த வேதம். அதன் பிறகு வியாசதேவர் இந்த கலியுகத்தினுடைய தொடக்கத்துக்கு முன்னாடி,
this Kali Yuga is considered to be very much contaminated age.
இந்த கலியுகமானது மிகவும் கலங்கப்பட்ட ஒரு யுகமா கருதப்படுது.
3/4 part of the population, they are all impious in this age. Officially 1/4 part of the population, they are pious. But that is also dwindling. The influence of this age is so strong.
இந்த யுகத்துல 3/4 மக்கள் ரொம்ப புண்ணியமற்றவர்களா பாவிகளா இருப்பாங்க. 1/4 மக்கள் புண்ணியமானவர்களா இருக்கணும், ஆனா அதுவும் கூட குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த யுகத்தோட தாக்கம் அந்த அளவுக்கு பலமானதா இருக்கு.
So in order to favor the people of this age, Vyasadeva divided the original Atharva Veda into 4 parts, 4 divisions.
அதனால இந்த யுக மக்களுக்கு சௌகரியம் செய்வதற்காக வியாசதேவர் ஆரம்பத்தில் இருந்த அதர்வ வேதத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கிறார்.
ரிக்வேத், சாம்வேத், ரிக்வேத், அதர்வ வேத் அண்ட் யஜுர்வேத்.
அவைகள் ரிக்வேத, சாமவேத, அதர்வ வேத மற்றும் யஜுர்வேத.
Then he explained the Vedas by Puranas, 18 Puranas. Then he summarize the purpose of Vedas in historical form.
பிறகு வேதங்களை அவர் புராணங்கள் மூலமா விளக்கினார், 18 புராணங்கள். அதன் பிறகு இந்த வேதத்தோட நோக்கத்தை வரலாறு வடிவத்தில் சுருக்க கொடுத்தார்.
Taking the advantage of the battle of Kurukshetra, he gave to the less intelligent class of men, it is stated as Sri Shudra Dijavanduna.
Kurukshetra porkalam anda vaipa payanpaduthikonde avar buddhi korendavargalukkaga oru vishayatha koduthar, adu Sri Shudra Dijavanduna nu solapadudhu.
Sri means woman and Shudra means worker class. Men. Stri, Shudra and Dijavandhu. Dijavandhu means those who are born in high family, like Brahmin, Kshatriya and Vaishyas, but they are not actually qualified for that high position.
Sthreena Pengal, Shudra Abdina, Tolilalargal, Sthri Shudra Tvijabandhu. Tvijabandhu Abdina, Brahmana Kshatriya Vaishya Pondra, Uyar Kulathile Pirandhavanga, Ana, Unmailiye and the Uyar Nilaikana Tagudhi Attravargal.
Just like in India, there are many so-called Brahmins. Simply by name Brahmins, they have no qualification. They are called Dvijabandhu.
உதாரணத்துக்கு இந்தியாவில் பேரளவிலான பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரளவில் தான் பிராமணர், ஆனால் அவங்களுக்கு தகுதி கிடையாது. அவங்க எல்லாம் த்விஜபந்துன்னு அழைக்கப்படுறாங்க.
So this Mahabharat history was specially meant for these classes. Women, worker class and the Dvijabandhu class are the so-called Brahmins and Kshatriyas.
அதனால இந்த மகாபாரத வரலாறானது குறிப்பா இந்த வகையான மக்களுக்கானது, அதாவது பெண்கள், தொழிலாளர்கள், த்விஜபந்து அப்படின்னா பேரளவிலான பிராமணர்களும் சத்திரியர்களும்.
பட் ஸ்டில் இஃப் யூ ரீட் மகாபாரத் யூ வில் ஃபைண்ட் தட் இட் இஸ் டிஃபிகல்ட் ஈவன் ஃபார் தி கிரேட்டஸ்ட் ஸ்காலர் ஆஃப் திஸ் டே, ஜஸ்ட் லைக் பகவத்கீதா.
ஆனாலும் நீங்க மகாபாரதத்தை படிச்சீங்கன்னா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்டிதருக்கு கூட அதை புரிந்து கொள்றது கஷ்டமானதா இருக்கும். உதாரணத்துக்கு பகவத்கீதை.
பகவத்கீதா இஸ் செட் அப் இன் தி மகாபாரத் அண்ட் ஒரிஜினலி இட் வாஸ் மென்ட் ஃபார் தி லேஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ்.
பகவத்கீதைன்றது மகாபாரதத்துக்குள்ள இருக்கக்கூடியது. அது ஆரம்பத்தில் குறைந்த அறிவாளிகளுக்கானதா இருந்தது.
You can just try to understand what class of men existed in those days.
அப்படின்னா அந்த காலத்தில் எந்த வகையான மக்கள் இருந்திருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணி பாருங்க.
Actually it is so. Bhagavad Gita, such nice philosophical spiritual treatise, was taught to Arjun in the battlefield.
உண்மையிலே அது அப்படிதான். பகவத்கீதை மிக அருமையான தத்துவபூர்வமான ஒரு இலக்கியம். அது அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் உபதேசிக்கப்பட்டது.
So in the battlefield, how much time he could spare? And at a point that he was going to fight, he thought, oh, why shall I fight?
ஒரு போர்க்களத்தில் எவ்வளவு நேரம் அவனால் ஒதுக்கி இருக்க முடியும்? சண்டை போடக்கூடிய அந்த சமயத்தில் அவன் நினைச்சான், ஓ நான் ஏன் சண்டை போடணும்?
So some instruction was given by Krishna. So you can imagine, at most half an hour, or at most 1 hour, he talked. And he understood the whole Bhagavad Gita.
அதனால கிருஷ்ணர் சில உபதேசங்களை வழங்கினார். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அவர் பேசியிருக்கார். எல்லா பகவத்கீதையும் புரிந்து
கொண்டான்.
அப்ப அர்ஜுனன் எந்த வகையான நபரா இருந்திருப்பான் பாருங்க.
தி சேம் பகவத்கீதா இன் பிக் ஸ்காலர்ஸ் ஆஃப் தி ஏஜ் தே கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட்.
அதே பகவத்கீதை தான் இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் கூட புரிந்து கொள்ள முடியறதில்ல.
அண்ட் அர்ஜுன் அண்டர்ஸ்டூட் இட் within half an hour. So we can imagine what class of men were at that time present. And Arjuna was not a Brahmin. He was a military man.
Arjuna அரை மணி நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடிஞ்சது. அப்படின்னா எந்த வகையான நபர்கள் அப்ப இருந்திருப்பாங்க அந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்க. அதுவும் அர்ஜுனன் வந்து ஒரு பிராமணன் கிடையாது, அவன் ஒரு போர் வீரன்.
A military man is not expected to be very scholarly. He knows his own war.
ஒரு போர் வீரன் பெரிய அறிஞனா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறதில்லை. அவனுக்கு அவனுடைய சண்டை போறது எப்படின்றது தெரிஞ்சிருக்கும்.
In this way, Vedas were distributed in several forms and divisions so that people could take advantage. That was the purpose.
இவ்விதமாக இந்த வேதமானது பல வடிவங்களில் பல பிரிவுகளா மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றதுக்காக அது அதோட நோக்கமா இருந்தது.
Formally, Vedas, they are not in written language.
முற்காலத்தில் வேதங்களானது எழுதி வைக்கப்படல.
They are called Shruti. Shruti means the students should simply learn the Vedic knowledge simply by hearing. There is no need of noting down or cramming, no.
அவைகள் ஸ்ருத்தின்னு அழைக்கப்படுது. ஸ்ருதி அப்படின்னா மாணவர்கள் வேத ஞானத்தை காதால கேட்கறதுனாலேயே கற்றுக்கொள்வாங்க. அதை வந்து எழுதி வைக்கவோ அல்லது அதை போட்டு திணிக்க வேண்டிய அவசியமா இல்லாம இருந்தது.
So the Brahmachari system is so nice. The students become very fertile in brain.
அவர்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகளா இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் பிரம்மச்சாரிகள். பிரம்மச்சாரி வழிமுறைன்றது மிக அருமையானது. அந்த மாணவர்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான மூளை இருக்கும்.
Their brain becomes very much receptive. Very quickly they can receive. Even say 100 years before,
அவங்க மூளை ரொம்ப வேகமாவே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சீக்கிரமாவே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட
லார்ட் சைதன்யா reproduced 100 ஸ்லோகாஸ் immediately after hearing from Keshav Kashmir.
பகவான் சைதன்யர் கூட கேசவ் காஷ்மீர் இருந்து கேட்ட மாத்திரத்திலே உடனடியா 100 ஸ்லோகத்தை அவரால் சொல்ல முடிஞ்சது.
கேசவ் காஷ்மீர் he was very learned scholar and Chaitanya Mahaprabhu he was 16 years old boy and he requested him that I have heard that you are so nice scholar you can compose some nice verses in praise of Mother Ganges.
கேசவ் காஷ்மீரி ஒரு பெரிய கட்டறிந்த பண்டிதர். சைத்தன்ய மகாபிரபு அப்போ 16 வயசு இளைஞனா இருந்தார். அப்போ மகாபிரபு அந்த பண்டிதர்கிட்ட கேட்டார், நான் நீங்க ஒரு பெரிய பண்டிதர்ன்றத கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் நீங்க கங்கா மாதாவை புகழ்ந்து சில ஸ்லோகங்கள் பாடக்கூடாது?
And he pointed out that will you explain the 64th verse? Why you have said Bhavani Bharta?
உடனே அவர் ஸ்லோகங்களை தொகுத்தார். சைத்தன்ய மகாபிரபு அதை கேட்டார். உடனே 64வது ஸ்லோகத்தில் ஏன் நீங்க பவானி பர்தான்னு சொல்லியிருக்கீங்க, அதை விளக்க முடியுமான்னு கேட்டார்.
பவானி பர்தா, பவானி மீன்ஸ் தி வைஃப் ஆஃப் லார்ட் சிவா. And he said Bhavani Bharta. Bharta means husband. So Chaitanya Mahaprabhu pointed out that Bhavani means Lord Shiva's wife. So why you have mentioned husband? That means she has got another husband.
Bhavani Bharta. Bhavani abdinna Shivabrahmanudaiya manaivin artham. Ippo Bhavani Bharta neenga sollirkeenga. பர்த்து அப்படின்னா கணவன் அர்த்தம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு குறிப்பிட்டு கேட்கிறார், பவானி அப்படின்னாவே சிவனுடைய மனைவின் அர்த்தம், ஆனா நீங்க அவங்களோட கணவன் சொல்றீங்க அப்படின்னா அப்போ பவானிக்கு இன்னொரு கணவன் இருக்காங்களா?
This is poetical fault.
நீங்க பாக்கலாம் இதுல அந்த கவிதையில குறை இருக்கு.
So he was astonished that he is a 16 years old boy, he is grammar student and he has pointed out my mistake. So he felt defeated.
Anala and the pandita romba aacharyapattar, inda 16 vayasu siruvan oru ilakkana padikkakoodiyavan, ivan vandu ennude slogathile kurai kandupidichirukane அப்படின்னு சொல்லி தான் தோற்கடிக்கப்பட்டதா உணர்ந்தார்.
Normally, two scholars will argue, and if one is defeated, he'll accept the other as spiritual master. He'll become his disciple. That was the challenge.
ஒரு காலத்துல எல்லாம் ரெண்டு அறிஞர்கள் மத்தியில விவாதம் நடக்குதுன்னா தோற்கடிக்கப்பட்டவர் தோற்கடித்தவரை குருவா ஏற்றுக்கொள்வார், அவருடைய சீடன் ஆயிடுவார். அதுதான் சவாலா இருந்தது.
Not like nowadays that we go on talking for hours and although somebody is defeated, he will never accept. No, that was formerly the way.
இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி அல்ல. இன்னைக்கு மணிக்கணக்கில் நீங்க பேசி ஒருத்தரை தோற்கடிச்சிங்கன்னா கூட அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் முற்காலத்தில் அந்த மாதிரி இருந்தது.
Two persons are arguing, if one is defeated, the other is accepted as spiritual master.
ரெண்டு பேர் வாதம் பண்றாங்கன்னா தோற்கடிக்கப்பட்டவர் தோற்கடித்தவரை குருவா ஏற்றுக்கொள்வார்.
In this way, Vedic literature is vast literature.
இவ்விதமாக வேத இலக்கியம் அப்படின்றது மிக பெரிய இலக்கியம்.
So our Krishna consciousness movement is that every religion, every human society accepts God, at least officially accepts God and says God is great.
அதனால நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மதத்திலையுமே எல்லா மனித சமுதாயத்திலையுமே கடவுளை ஏற்றுக்கொள்றாங்க, குறைஞ்சபட்சம் அது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க. கடவுள் இருக்கார், கடவுள் மிக உயர்ந்தவர் சொல்றாங்க.
But they do not know how God is great.
ஆனால் கடவுள் எவ்வளவு உயர்வானவர் என்றது அவங்களுக்கு தெரியாது.
That we are giving.
அந்த ஞானத்தை தான் நம்ம கொடுக்கிறோம்.
Just like in school, children's school, they have got a pocket dictionary. Now, there is also definition what is meant by God.
உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் சின்ன பசங்க கூட ஒரு பாக்கெட் அளவு அகராதி வச்சிருக்காங்க, அதுலேயும் கடவுளுக்கான வரையறை என்னன்றது சொல்லப்பட்டிருக்கு.
But if there is another big dictionary, just like internationalism, there is, or what is called Encyclopedia Britannica, the description is more vivid. Any word.
அதே வேற ஒரு பெரிய ஒரு அகராதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய, அல்லது அது என்ன சொல்றாங்க, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, அதுல பாத்தீங்க அப்படின்னா அதே கடவுள் என்ற வார்த்தைக்கு ரொம்ப அதிகமான விளக்கங்கள் இருக்கும், எந்த வார்த்தையா இருந்தாலும்.
சோ தோஸ் ஆர் ஆக்சுவலி இன்டரஸ்டட் இன் தி சயின்ஸ் ஆஃப் காட், தே வில் ஃபைண்ட் ஹியர் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி in this Krishna consciousness movement.
Anala unmaiyiliye yaar kadavule pattra vignanathile aarvam ullavargala irukkaangalo avangalukku inda Krishna bhakti yakathile nariya nariya vaaippugal irukku.
It is not that decrying any other religion, no, it is the postgraduate study of higher consciousness or God consciousness.
இது ஏதோ வேற மற்ற மதங்களை எல்லாம் மறுக்கிறது அல்ல, இது கடவுள் உணர்வு அல்லது உயர்ந்த உணர்வுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய உயர் கல்வி.
So there shouldn't be no objection from any religious group to come to Krishna consciousness. Just like many students from India, they come to your country for higher studies.
அதனால எந்த மதங்கள் இருந்தும் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. இது எப்படின்னா, இந்தியாவிலிருந்து நிறைய மாணவர்கள் உங்களுடைய நாட்டுக்கு உயர் படிப்பு படிக்க வர்ற மாதிரி.
சோ திஸ் இஸ் தி ஹையர் ஸ்டடி, ஹவு டு லேர்ன் ஹவு டு லவ் காட், தட் இஸ் அவர் ப்ரோக்ராம்.
அதனால எப்படி கடவுளை நேசிப்பதுன்றத கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர் படிப்பு இது. இதுதான் எங்களுடைய திட்டம்.
சபை புன்ச பரோதர்ம ஜதோ பக்தி ரதுக்கு டேஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிலிஜன் இஸ் ஹவ் தி ஃபாலோவர்ஸ் ஆர் டெவலப்பிங் லவ் ஆஃப் காட்.
சபை பும்சா பரோதர்ம எதோ பக்தி ரதோக்ஷஜ. மிக உயர்ந்த மதம் அப்படின்னா அதை எப்படி சோதிக்கலாம்னா, அதை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கடவுள் மீதான அன்பை வளர்த்து கொண்டிருக்காங்கன்றத பொறுத்து.
இட் டசன்ட் மேட்டர் வாட் தட் ரிலிஜன் இஸ். இட் மே பி கிறிஸ்டன் ரிலிஜன், ஹிந்து ரிலிஜன் ஆர் மாவீரன் ரிலிஜன். இஃப் ஒன் இஸ் டெவலப்பிங் லவ் ஆஃப் காட் தென் சிஸ்டம் ஆஃப் ரிலிஜன் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
என்ன மதம்ன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. அது கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், இஸ்லாமிய மதமா கூட இருக்கலாம். இப்போ ஒருத்தர் கடவுளுக்கான அன்பை வளர்த்து கொண்டிருக்கார் அப்படின்னா அந்த மத வழிமுறை முதல் தரமானது.
அப்கோர்ஸ் எவ்ரி சிஸ்டம் ஆஃப் ரிலிஜன் இஸ் நைஸ், பட் ஐ சே தட் சம்டைம்ஸ் எவ்ரிதிங் இஸ் டன் தீஸ் காலோ பாத்திரம்.
உறுதியா எல்லா மதங்களுமே நல்லதுதான், ஆனாலும் சில சமயத்தில் எல்லாமே தேச கால பாத்திரத்தை கேட்ட மாதிரி செய்யப்படுது.
தேசம் மீன்ஸ் கண்ட்ரி அண்ட் காலம் மீன்ஸ் டைம் அண்ட் பாத்திரம் மீன்ஸ் தி ரிசீவர் ஆர் தி ஸ்டூடெண்ட்.
தேசம்னா நாடு, காலம்னா நேரம், பாத்திரம் அப்படின்னா அதை பெறுபவர் அல்லது மாணவர் அர்த்தம்.
சோ தி கிறிஸ்டியன் ரிலிஜன் வாஸ் taught in a different time.
இந்த கிறிஸ்தவ மதமானது வேறுபட்ட சூழல்ல உபதேசிக்கப்பட்டது.
Now people are very much advanced in education, you see. And the country was desert.
இப்போ மக்கள்லாம் நிறைய கற்றுக்கொண்டிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அப்ப இந்த நாடெல்லாம் வந்து பாலைவனமா இருந்தது.
People were not very prosperous at that time.
அச்சமயத்தில் மக்கள் செல்வ செழிப்போடு இல்லை.
Description of God, Vedanta means to know God.
அவர்கள்ட்டையும் கடவுளை பற்றின விவரங்கள் இருக்கு. வேதாந்தா அப்படின்னா கடவுளை அறிந்து கொள்ளுதல்.
வேதிஷ்ட சர்பிய அமைதா. Veda means knowledge. Knowledge means, ultimate knowledge means to know God or Krishna. That is perfection of knowledge.
Vedesha sarve raham veda veda vedanta krit vedavitheva chaham. Veda abdinna arivu. Kadavulai alladhu Krishnarai arindu kolvadhaan irudhi jnanam. Adhaan jnanathin pakkuva nilai.
Bahunam janmanam ant. After many many births, cultivation of knowledge, when one comes to the point of understanding God or Krishna, then that is perfect.
Bhagunan janmana mande pala pala piravigal jnanate valarthu kondu kadavul aladhu krishnare purindu kolra nilaiku eppo uthar vararo appo dhaan pakkuva nilai.
Bhagunan, that is bhagunan janmana mante jnanavan mahang prabaddat. So Vedanta gives anandamaya vyas. God is full of joy, pleasure, reservoir of pleasure. And we are hankering after pleasure.
Bahunam janmanam ante jnanavam prapatyate anandamayo vyasad. Kadavul anandamayamanavar, inbamayamanavar, inbathin irupidam. Namma inbathi thedikondirukkravanga.
So, if we somehow or other, we are already connected. Where everyone is connected. I am sitting here, you are sitting here. Without being connected with God, we cannot see it even for a moment.
அதனால எப்படியும் நம்ம எல்லாரும் தொடர்பில் இருக்கோம். இங்க நம்ம எல்லாருமே தொடர்பில் இருக்கோம். நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. கடவுளோட தொடர்பு இல்லாம நம்மளால ஒரு க்ஷணம் கூட வந்து இங்க உட்கார்ந்துருக்க முடியாது.
God's energies are working. Any moment, the whole material world can be vanquished. It is by the mercy of God. Apart from material world, this body, I am speaking to you, within twinkling of an eye, a whole thing may be paralyzed immediately.
கடவுளுடைய சக்தியானது செயல்பட்டு கொண்டிருக்கு. எந்த சனமும் இந்த மொத்த பௌதிக உலகமும் அழிந்து போயிடலாம். இது கடவுளுடைய கருணை தான். இந்த ஜட உலகம் இல்லாம இந்த உடல் இருக்கு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் எல்லாமே மாறி போய் பக்கவாதம் வந்துடலாம்
கூட.
இந்த ஜனம் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா கூட அது கடவுளுடைய கருணை தான்.
I am speaking to you by mercy of God. You are hearing by mercy of God. The mercy of God is there.
உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா அது கடவுளுடைய கருணை. கடவுளுடைய கருணையால தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப கடவுளுடைய கருணை இருந்துட்டு தான் இருக்கு.
Just like a prisoner in the prison house, he is also living at the cost of the government. Even if he is in prison life, similarly, although we are in this conditional state of life, we are living at the mercy of God.
உதாரணத்துக்கு ஒரு கைதி சிறைச்சாலையில அரசாங்கத்தோட செலவுல தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒரு கைதியா இருந்தாலுமே கூட அதே மாதிரிதான் நம்முடைய இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலும் கூட நம்ம கடவுளுடைய கருணையால தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
So just imagine the God mercy is there even we are against him. And how much his mercy will be bestowed upon us when we will be good child, devotee of God.
கடவுளுக்கு எதிரானவர்களா நம்ம இருந்தாலுமே கூட அவருடைய கருணையால தான் நம்ம வாழ முடியுது. அப்படின்னா ஒரு நல்ல குழந்தையா கடவுளுக்கு பக்தி பண்ணக்கூடியவரா ஒருத்தர் இருக்கும்போது அப்ப எவ்வளவு கருணை அவர் வழங்குவார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
There are many instances. So if you read our literature, Srimad Bhagavatam, Bhagavad Gita, teachings of Lord Chaitanya, these magazines, and we are publishing by and by so many Vedic literature.
நிறைய சம்பவங்கள் இதுக்காக சொல்லலாம். நீங்க நம்முடைய இலக்கியங்கள்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகள், இந்த பத்திரிகைகள், இது மாதிரி நிறைய இன்னும் நிறைய வேத இலக்கியங்கள் நம்ம பிரசுரிச்சிட்டு இருக்கோம்.
There are volumes, volumes. One cannot even finish this Srimad Bhagavatam in his whole life by reading.
நிறைய நிறைய புத்தகங்கள் நாங்க பிரசுரிக்கிறோம். ஒருத்தரால இந்த ஸ்ரீமத் பாகவதம் மொத்த வாழ்க்கையும் சேர்ந்து படிச்சா கூட முடிக்க முடியாது. இதெல்லாம் மனித இனத்துக்கானது, மிக முன்னேறிய மனித சமுதாயத்துக்கானது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையை மிக உயர்வானது ஆக்கிக் கொள்ளுங்க.
லப்தா சுதுல்லமிதம். This life is obtained after many many millions of births that we do not know.
லப்தா சுதுல்லமிதம். இந்த வாழ்க்கையானது பல பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு அடையப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது.
மாடர்ன் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி, they do not know. They are simply after technology.
நவீன கல்வியில, பல்கலைக்கழகங்கள்ல இதெல்லாம் தெரியாது. அவர்கள் வெறுமனே தொழில்நுட்பத்தை பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க.
Technology is good. This technology is, has produced this microphone. That's nice. But you don't forget the real technology of life. How to understand God, how to love God.
இந்த தொழில்நுட்பம் நல்லதுதான். இப்ப இந்த தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோபோன் எல்லாம் உற்பத்தி பண்ணிருக்காங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா வாழ்க்கையோட உண்மையான தொழில்நுட்பத்தை நீங்க மறந்துடாதீங்க. அது கடவுளை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி கடவுளுக்கு அன்பு செலுத்துவதுன்றது, அதுதான் உண்மையான தொழில்நுட்பம்.
This technology will be finished as soon as this body is finished. And if by chance my next life is something else, animal life, we have no concern with technology.
இந்த உடல் முடிஞ்ச உடனே இந்த தொழில்நுட்பம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்ப ஏதோ ஒரு விதத்துல அடுத்த வாழ்க்கையில நான் வேற ஒரு மிருகமா பிறந்துடுறேன்னு வைங்க, அப்போ இந்த தொழில்நுட்பத்தை பத்தி எல்லாம் நான் சிந்திக்க போறது கிடையாது.
Neither the human society has got any sympathy for the animals that are being sent to the slaughterhouse.
அது மட்டும் இல்ல, மனித சமுதாயமும் மிருகங்களுக்கு மேல எந்த அனுதாபமும் இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் கசாப்பு கடைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க.
But there is chance of changing this body from this body to that body to this body. This is going on. But people do not know it.
ஆனால் இந்த உடலை இந்த உடல்ல இருந்து அந்த உடலுக்கு, அந்த உடல்ல இருந்து இந்த உடலுக்கு இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதுதான் செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கு இது தெரியாது.
Therefore, those who are intelligent person, they should try to know himself. What is God? What I am? What is my relationship? What is this world? How it is working? What is this time? What are our activities? These are real knowledge.
ஆனால் புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, கடவுள்னா என்ன, நான் யாரு, என்னுடைய உறவு என்ன, இந்த உலகம்ன்றது என்ன, எப்படி இது செயல்படுது, காலம்ன்றது என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் தான் உண்மையான அறிவு.
And these things you'll get from our Krishna consciousness movement. And by chanting this mantra Hare Krishna, you will be fit to receive this knowledge.
இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நீங்க பெற முடியும். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறதால இந்த ஞானத்தை பெறுவதற்கு பொருத்தமானவர் ஆவீங்க.
Because at the present moment, our heart is full with contaminated dust, garbage.
ஏன்னா தற்சமயத்துல நம்முடைய இதயமானது நிறைய குப்பைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கு.
This will be finished. This will be cleansed. Sinnatang sakata krishna punnat savana kiva.
இதெல்லாமே முடிஞ்சு போயிடும், இதெல்லாமே சுத்தமாயிடும். ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா.
பை ஹியரிங் திஸ் கிருஷ்ணா அண்ட் இஸ் வேர்ட்ஸ் இஸ் மெசேஜ் தி கார்பேஜ் ஆஃப் தி ஹார்ட் வில் பி கிளீன்ஸ் அண்ட் வில் பி ஏபிள் டு சீ இன் ட்ரூ பர்ஸ்பெக்டிவ் தி சிச்சுவேஷன் எவ்ரி திங்.
கிருஷ்ணருடைய வார்த்தைகளை அவருடைய செய்தியை நம்ம கேட்கறதன் மூலமா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் சுத்தமாகி உண்மையான கோணத்தில் நம்மளால ஒரு விஷயத்தை பார்க்க முடியும்.
And then, if you cultivate this knowledge of Krishna consciousness, your life will be successful and sublime.
பிறகு இந்த கிருஷ்ண உணர்வை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும், மிக உயர்வான வாழ்க்கையா இருக்கும்.
சோ அண்ட் வி ஆர் நாட் பிளஃபிங் பீப்புள் ஆர் மேக்கிங் எனி பிசினஸ் வி டோன்ட் சே தட் யூ பே மீ சம்திங் தென் வி ஷால் கிவ் யூ ஹரே கிருஷ்ணா மந்த்ரா. நோ, இட் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் பப்ளிக்லி சாண்டட், யூ கேன் ஆல்சோ சாண்ட் வித் அஸ், தேர் இஸ் நோ சார்ஜ்.
நாங்க மக்களை ஏமாத்துறதில்ல, இது ஏதோ வியாபாரம் கிடையாது, நீங்க எங்களுக்கு பணம் கொடுங்க, உங்களுக்கு நாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுக்கறோம் நாங்க சொல்றது இல்ல. இது இலவசமானது, இது பொது இடங்கள்ல நம்ம உச்சரிக்கிற இந்த மந்திரத்தை நீங்களும் கூட எங்களோட சேர்ந்து உச்சரிக்கலாம். இதுக்குன்னு நாம எந்த கட்டணமும் வசூலிக்கிறது இல்ல.
We don't make business with Mahamantra. That is not, no acharya has done it.
இந்த மகா மந்திரத்தை வச்சு நம்ம எதுவும் வியாபாரம் எல்லாம் செய்யறது இல்ல, எந்த ஆச்சாரியர்களும் இது செய்தது கிடையாது.
So, my request is, here is a center open, you take advantage of it.
அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இங்க ஒரு பிரச்சார மையம் இருக்கு, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க.
Just assemble here and according to our routine work, you attend the kirtan class and these nice boys.
சும்மா இங்க வந்து கூடுங்க, இங்க இருக்கக்கூடிய வழக்கமான செயல்பாடுகள்ல பங்கெடுத்துக் கொள்ளுங்க, கீர்த்தனம் வகுப்புகள்ல கலந்து கொள்ளுங்க, இந்த நல்ல இளைஞர்கள் கூட பங்கெடுத்துக்கோங்க.
What about they have learned, they will exchange, you also make questions, try to understand, follow, your life will be successful.
என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்க உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க, நீங்களும் கேள்விகளை கேளுங்க, புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, பின்பற்றுங்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும்.
And we shall be very glad to see that everyone, especially American boys and girls, I have come to your country with a mission, and I think my mission will be successful.
எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. குறிப்பா அமெரிக்க இளைஞர்களும் இளம் பெண்களும், நான் உங்க நாட்டுக்கு இங்க வந்திருக்கேன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட. என்னுடைய நோக்கம் வெற்றி அடையுதுன்னு நான் நினைக்கிறேன்.
I thought that in India it is not possible. They will not care.
நான் நினைச்சேன் இந்தியாவில் இது சாத்தியம் இல்லை, அவங்க இதை பத்தி கவலைப்பட போறதில்லை.
I have got practical experience whenever I go to some university. The Indian students take it as trifle. Hare Krishna dancing.
எனக்கு நடைமுறையில இது அனுபவப்பட்டிருக்கேன். எப்பெல்லாம் ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு நாங்க போறோமோ அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள்லாம் இத முக்கியத்துவம் இல்லாததா கருதுறாங்க, இந்த ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் இதெல்லாம்.
Because they have rejected it. They want to imitate. Overnight they become want to like Americans, technology.
ஏன்னா அவங்க இதெல்லாம் நிராகரிச்சிட்டாங்க, அவங்க நகல் செய்ய விரும்புறாங்க. ஒரே ராத்திரியில அமெரிக்கர்கள் மாதிரி தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க பாருங்க.
So when they see that I have brought here Hare Krishna mantra and their boys are chanting and dancing.
நான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இங்க கொண்டு வந்திருக்கேன், இந்த இளைஞர்கள் எல்லாம் அதை ஆடி பாடி அனுபவிக்கிறாங்கன்றதை அவங்க பார்க்கும்போது
they become actually not surprised, sorry, that what you have rejected and Swamiji is introducing here.
உண்மையிலேயே எதை நம்ம நிராகரிச்சோமோ அதை இந்த சுவாமிஜி இங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமும் வருத்தமும் படணும்.
So my country's position is not very nice because they are imitating. They are neither this way nor that way. They are suffering.
என்னுடைய நாட்டோட நிலை வந்து அவ்வளவா நல்லா இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் நகல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விதத்திலையும் இல்ல அந்த விதத்திலையும் இல்லாம இருக்காங்க. அதனாலதான் துன்பப்படுறாங்க.
There is an example that in a, if you step two boats at a time, then the result will be that will be drowned.
ஒரு உதாரணம் இருக்கு இதுக்கு. ஒரே சமயத்தில் நீங்க ரெண்டு படகுகளை பயணம் செய்ய முயற்சித்தீங்கன்னா தண்ணியில தான் மூழ்கி போவீங்க.
Two boats, one step here, one step here, then both will be down and will drown. துனோகேபா.
ரெண்டு படகு இருக்கு, இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் அப்படின்னா ரெண்டுமே கீழே தான் போகும், நீங்களும் மூழ்கி போயிடுவீங்க.
சோ they are trying to imitate the western technological economic development, but the people are not fit for that purpose.
Anala merkathiya naatoda tholinutpathaiyum poruladhara valarchiyum nagal seiya avanga muyarchikkranga, ana makkal andha nokkathukkanavargal alla, avanga adukku poruthamanavanga alla.
They are by nature Krishna conscious, and the modern leaders and government is trying to cut down that. So they are perplexed.
அவர்கள் இயற்கையாகவே கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க. இந்த நவீன தலைவர்களும் அரசாங்கமும் அதை எல்லாத்தையும் வெட்டிவிட பாக்குது, அதனாலதான் குழப்பம் இருக்கு.
But In your country, you are not poverty-stricken.
ஆனா உங்க நாட்டில் நீங்க ஏழ்மையில இல்லை.
Your country is rich. You have got enough land, enough production. So, prasanna, even prasanna manas. One should be very much satisfied. Then he can make progress in Krishna consciousness.
உங்களுடைய நாடு செல்வ செழிப்பா இருக்கு, உங்ககிட்ட போதுமான நிலம் இருக்கு, போதுமான உற்பத்தி இருக்கு. அதனால இவம் பிரசன்ன மனசோ, எப்ப ஒருத்தன் திருப்தி அடைகிறானோ அப்ப அவனால கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய முடியும்.
சோ யூ ஹேவ் நோ எகனாமிக் ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் சர்ச்சிங் ஆஃப்டர் சம்திங்.
அதனால உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க எதையோ தேடிட்டு இருக்கீங்க.
திஸ் இஸ் தி திங் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். யூ டேக் இட், யூ வில் பீ ஹாப்பி.
இதுதான் அந்த விஷயம், கிருஷ்ண உணர்வுன்றது. நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க.
There are learned boys here. They have accepted it. Here is Kirtanananda Swami. He is learned scholar. Howard Hargreeva, Howard Wheeler, he is also professor.
இங்க இருக்கவங்க இளைஞர்கள்லாம் கற்றறிந்தவர்கள், அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இங்க எங்களுடைய கீர்த்தனானந்த சுவாமி இருக்கார், இவர் கற்று அறிந்தவர். நம்முடைய ஹைகிரீவா, ஹாவர்ட் வீலர், இவரும் ஒரு பேராசிரியர்.
So they are trying to understand. Many other students there are. So it is not a bluff, it is genuine.
அதனால இவங்க எல்லாம் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. இதே மாதிரி மற்ற நிறைய மாணவர்களும் இருக்காங்க. இதனால இது ஒன்னும் ஏமாத்துற வேலை இல்லை, இது ரொம்ப புனிதமானது.
It simply try to understand genuinely, then you will be benefited.
நீங்க உண்மையா இதை புரிந்து கொள்ள முயற்சித்தாலே போதும், நீங்க பயனடைவீங்க.
That is my request. Of course, I have come here for one week.
அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் இங்க ஒரு வாரத்துக்கு தான் வந்திருக்கேன்.
They will be here. But here is a nice center. Please come and join and try to understand.
இவர்கள் எல்லாம் இங்க இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு பிரச்சார மையம் இது. தயவு செய்து நீங்க எல்லாம் வந்து இதுல பங்கெடுத்துக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
That is my request. Thank you very much.
அதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.